மிகவும் பிரியமான அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில மாதங்களாக நாம் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய இஸ்ரேல் பற்றின கடைசி காலத்திற்கு தரிசன வகுப்புக்குள்ள மீண்டும் தேவ கிருபையில நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் தேவனுடைய சமூகத்தில் பெற்றிருக்கிற இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றிகளை இருதயத்தில் நாம் ஏறெடுத்துக் கொண்டு நாம் கடந்து செல்லலாம். கடந்த சில வாரங்களாக நாம இஸ்ரேலை குறித்த கடைசி கால தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் நோக்கில் இஸ்ரேல் பற்றின சில விபரங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இஸ்ரேலுடைய சரித்திரம், அவர்கள் தண்டனை காலத்தில் சிதறடிக்கப்பட்டு இருந்த போது அவங்கள் இருந்த நிலைமை, அவர்களை பற்றின சில விவரங்கள் நாம் ஏற்கனவே அறிந்திருந்தாலும் இந்த வகுப்புகள்ல அதை நாம மீண்டும் திரும்ப பார்த்தோம். ஒரு அளவுக்கு ரொம்ப முக்கியமா தண்டனை காலம் முடிவுக்கு வந்த பிறகு, அதாவது 1878 பின்பு இஸ்ரேலின் விஷயத்துல நிறைவேறி இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாத காலம், அதை பற்றின தீர்க்க தரிசனங்கள், அந்த தீர்க்க தரிசனங்களோடு தொடர்புடைய சம்பவங்கள் இதைய கொஞ்சம் அதிகமாக நாம பார்த்தோம். 78 பின்பு அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவதற்கு அந்த மீன் பிடிக்கிறவர்கள் வேட்டைக்காரர்கள் இவர்கள் மூலம் அவர்களை அவர்கள் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுவதற்கான முயற்சிகள், அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போன தேசங்கள் அனைத்திலும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அப்படி அவர்கள் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுவதற்கான அடையாளங்கள் தோன்றுச்சு. அப்போ உலக நாடுகள் ஐக்கிய சபை எல்லாம் சேர்ந்து கொண்டு இஸ்ரேலுக்கு சில தீர்மானங்கள் வகுத்து கொடுத்தாங்க ஒரு தேசமா உருவாகுவதற்கு. ஆனால் சுய லாபங்களுக்காக அந்த தேசங்கள் தாங்கள் கொடுத்த வாக்குறுதியவே நிறைவேற்ற தவறினாங்க. அப்போ தங்களுடைய சுயநல நோக்கத்திற்காக இந்த உலகத்தின் தேசங்கள் இஸ்ரேலுக்கு யூதர்களுக்கு ஒரு தேசம் தருகிற விஷயத்துல நிறைய துரோகம் பண்ணாங்க. அது பலவிதமான தீர்மானங்களை வெளிப்பட்டு அதற்கு இடையில யூதர்கள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டது, விசேஷமான அவர்கள் மீது அனுமதிக்கப்பட்ட விசேஷ உபத்திரவமாக நிறைவேறுச்சு. எல்லாம் நடந்ததுக்கு பின்பு இஸ்ரேல் ஜனங்கள் மீது இறக்கப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்து உலக தேசங்கள் 1948 வருஷத்துல அவர்களுக்கு ஒரு தேசத்தை ஏற்படுத்தி தந்தாங்க என்று நம்ம பார்த்தோம். இந்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய விஷயத்துல எந்தெந்த தேசங்கள் சம்பந்தப்பட்டுச்சு, என்னென்ன காரியங்கள் நடந்தன, அந்த காரியங்களுக்கும் இஸ்ரேல பற்றின தீர்க்க தரிசனங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இதெல்லாம் நாம பார்த்தோம். உங்களுக்கு உங்களுடைய நினைவுல இருக்கும் என்று நான் நம்புறேன். அடுத்து அவர்கள் 1948 ஒரு தேசமா உருவானதுக்கு பின்பு அவர்களுடைய வரலாற்றுல எப்படி தேவனுடைய கரம் அவர்களை ஒரு வல்லமையான தேசமா உருவாவதற்கும், இன்னைக்கு உலக தேசங்கள் ஆச்சரியத்தோடு அவர்களை பார்ப்பதற்கும் வழிநடத்தி வந்திருக்கிறார் நாம பார்த்திருக்கிறோம். ஆனாலும் கூட்டி சேர்க்கப்பட்டு ஆசீர்வாதமாக உலக தேசங்களுக்கு மத்தியில் அவர்கள் இருக்கிற இந்த சமயத்துல விசேஷமா அவர்கள் தேவனுடைய கரங்கள்ல எப்படிப்பட்ட ஒரு ஜனங்களா இருப்பாங்க, எப்படி அவர்கள் சுற்றி இருக்கிற தேசங்களுக்கும் ஜாதிகளுக்கும் உலகத்தின் எல்லா வம்சங்களுக்கும் ஒரு தத்தளிப்பின் பாத்திரமா பாரமான கல்லா இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க, எப்படி இந்த வசனம் நிறைவேறிச்சு, எப்படி இன்றைய உலக அரங்குல இஸ்ரேல் ஜனங்கள் மற்ற தேசத்தாருக்கு, முக்கியமா அரபு தேசத்தாருக்கு, இஸ்லாமிய தேசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொல்லையா இருக்கிறாங்க. நில தகராறு விஷயத்துல, எல்லைகளை பகிர்ந்து கொள்ளுகிற விஷயத்துல, பாலஸ்தீனர்களோட தேசத்தின் மீதான உரிமை விவகாரத்துல எல்லாம் இன்னைக்கு அவர்களை அந்த வசனத்தின்படி ஒரு பிரச்சனைக்குரிய தேசமா அவங்க இருக்கிறது நாம பார்க்கிறோம். சோ இதெல்லாமே இஸ்ரேல் சிதறடிக்கப்பட்டு மீண்டும் கூட்டி சேர்க்கப்பட்டு அவர்களுக்கான ஆசீர்வாத காலங்கள் திரும்பி வருகிற இந்த காலத்துல அவங்களிடத்துல நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள். சோ இவைகள் எல்லாம் நாம் ஏன் பார்த்தோம் கடந்த ஒரு 7 வகுப்புகளாக, அதனுடைய நோக்கம் நாம் அறிந்தது தான். சோ இனிமே இப்ப 2011 நாம இங்க இருந்துட்டு பார்க்கும் பொழுது தேவனுடைய திட்டத்துல இந்த யுகம் முடிவுக்கு வந்திருக்குது. இன்னும் கொஞ்ச காலம் என்று அநேக விஷயங்களின் மூலம் பாத அங்கங்களா இருக்கிற நாம விசுவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்துல இந்த நாட்கள்ல இஸ்ரேல் விஷயத்துல நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் என்ன, அந்த தீர்க்க தரிசனங்கள் சங்கீதம் 83 மற்றும் எசேக்கியேல் 38-39. இந்த இரண்டு மிக முக்கியமான தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து புரிந்து கொள்ளுகிற நோக்கம் தான் நமக்கு மெயின். அதுக்காகத்தான் கடந்த கிளாஸஸ் நாம் எடுத்தோம். சில விவரங்கள் நம்ம மனதுக்குள்ள போய் பதிவாகி இருக்கு, சில விஷயங்களுக்கு நம்முடைய மனது பரிச்சயம் ஆயிடுக்குது. இப்போ தீர்க்க தரிசனத்தில் ஆராய்ந்து பார்க்கறதுக்கு இஸ்ரேல் விவகாரத்துல இப்போ இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டுட்டு இப்ப நம்மளுடைய அந்த முக்கியமான நோக்கம் சங்கீதம் 83 சம்பவமும் இசைக்கியல் 38-39 சம்பவமும் நடந்து நிறைவேற வேண்டிய சூழ்நிலை காலங்கள் அதன் விளைவுகள் இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். அதோடு சபையினுடைய ரட்சிப்பு எந்த அளவுக்கு தொடர்பு படுத்தி இருக்குது, அப்போ நாம எந்த அளவுக்கு விழிப்புள்ளவர்களா நம்முடைய அனுதின பலியின் ஜீவியத்துல நாம் இருக்க வேண்டும். இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு இது உதவும். அந்த வகையில நாம கடந்த முறை சந்தித்த போது ஒரு ஒப்பிட்டு பார்த்தோம். முதல்ல ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. இப்ப இருக்கிற பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் அந்த கேள்வி, சங்கீதம் 83 எசேக்கியேல் 38-39 இரண்டு சம்பவங்கள் பற்றி பேசியிருக்கு. ஆனா அந்த இரண்டு சம்பவங்களும் ஒரே சம்பவமா அல்லது உண்மையிலேயே தனித்தனி சம்பவங்களா? ரெண்டுமே இனி மேல் தான் நிறைவேற வேண்டிய சம்பவங்கள் என்று இருக்கும்போது கேள்வி, ரெண்டுமே ஒரே சம்பவமா இல்ல இரண்டு வெவ்வேறு சம்பவங்களா என்று அந்த கேள்வியை வைத்து அந்த கேள்விக்கு விடை பார்ப்பதற்காக போற முறை நாம ஒரு சின்ன ஆராய்ச்சி நாம பண்ணோம். அந்த ஆராய்ச்சி எப்படி சென்றது என்று பார்க்கும் போது இரண்டு அதிகாரங்களில் நாம வாசிச்சு பார்த்து அந்த இரண்டு அதிகாரங்களையும் அப்படியே இருக்கிற பிரகாரமாக மேலோட்டமாக ஒப்பிட்டு பார்த்தோம். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒற்றுமை இல்ல, மாறாக என்னதான் நமக்கு தெரிந்தது, சில வித்தியாசங்கள் இருக்கு, சில வேற்றுமைகள் ரெண்டு வசன பகுதிக்கும் இருந்துச்சு. அந்த வேற்றுமைகள் உண்மைனா கண்டிப்பா இந்த ரெண்டு சம்பவங்களும் ஒரே சம்பவம் இல்ல, அதாவது இந்த ரெண்டு வசன பகுதியும் ஒரே சம்பவத்தை குறிக்கிறது இல்ல, மாறாக இரண்டு வெவ்வேறு சம்பவங்களை குறிக்கக்கூடிய ரெண்டு வசன பகுதிகள். அப்படி நாம ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிச்ச ஒரு வித்தியாசம் என்ன உங்களுக்கு நினைவு இருக்கிறா? கரெக்ட், ரெண்டுமே யுத்தம் பத்தி பேசுற வசன பகுதிகள் தான், ரெண்டுமே இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடிய யுத்தங்கள் தான். ஆனா அந்த யுத்தங்கள்ல இஸ்ரேலுக்கு விரோதமா வரக்கூடிய அந்த விரோதி தேசங்கள், அந்த பகைவர் பகை தேசங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரே மாதிரி இல்ல, மாறாக அந்த விரோதி தேசங்கள் என்ன இருக்குது பார்த்தோம், நாம வித்தியாசம் அங்க இருந்துச்சு. எப்படி நாம அது பார்த்தோம், சங்கீதம் 83 சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்துல இஸ்ரேலுக்கு விரோதமா வரக்கூடிய அந்த 10 தேசங்கள் அவர்கள் பெரும்பான்மையா யாருடைய சந்ததியாரா இருந்தாங்க? சங்கீதம் 83 அதிகாரத்துல ஷேமுடைய சந்ததியா இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் யார், பெலிஸ்தர்கள் மாத்திரம் காம் சந்ததியில வந்தாங்க. ஆனால் எசேக்கியேல் 38-39 இஸ்ரேலுக்கு விரோதமா வரக்கூடிய அந்த தேசங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் யாருடைய சந்ததியா? பெரும்பான்மையா யாஃபேத்தினுடைய சந்ததி. ஆனால் ஷேமுடைய சந்ததியும் இருக்கிறாங்க, காமுடைய சந்ததியும் இருக்கிறாங்க, அது ஒரு பெரிய கூட்டணி. சோ ஆனா அந்த கூட்டணியில பெரும்பான்மையா யார் இருந்தாங்க? யாஃபேத் சந்ததி. சோப்போ இது உண்மைனா கண்டிப்பா ரெண்டு வசன பகுதிகளும் ஒரே சம்பவத்தை குறிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதுதான் நாம அங்க பார்க்கணும். இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு போதும். ஏன்னா சிம்பிளா நாம சொல்லலாம்னா கண்டிப்பா ரெண்டு வசன பகுதியும் ஒரே சம்பவத்தை குறிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா கன்வென்ஷன் அட்டன் பண்ணிட்டோம், கன்வென்ஷன்ல ஒரு டாபிக் இதுக்கு சம்பந்தமாக நாம் எடுத்தோம், அந்த பாயிண்ட்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நிறைய வித்தியாசம் காண்பிக்கலாம் இல்லைங்களா. சங்கீதம் 83 எந்த காலத்துல நடக்குது தெளிவா சொல்லியிருக்கதா தெரியல, விசேஷமா ஏதாவது சொல்லியிருக்கதா தெரியல. அந்த சங்கீதம் 83 ஒரு பெரிய யுத்தம் பத்தி பேசுது, அவ்வளவுதான். இஸ்ரேலுக்கு விரோதமா ஒரு 10 தேசங்கள் ரொம்ப தீர்மானம் பண்ணி வஞ்சகமா திட்டம் தீட்டி இஸ்ரேலுக்கு விரோதமா வராங்க, அவ்வளவுதான் நமக்கு அதுல தெரியுது. சோ ஒரு யுத்தம் நடக்க போறத பத்தி பேசுது. ஆனா அந்த யுத்தம் எந்த காலத்துல நடக்குது, எக்ஸாக்டா எந்த சூழ்நிலையில இஸ்ரேல் இருக்கும் பொழுது அது சம்பவிக்கும் அது நமக்கு அங்க தெரியல. ஆனா எசேக்கியல் போய் பார்த்தோம்னா எசேக்கியல் 38 அதிகாரத்துல நாம கவனித்தோம். கன்வென்ஷன் அதுதான் நம்ம ஒரு சிறு அளவுல சீரியஸ்னஸ்க்காக நாம அந்த ஒரு பாயிண்ட் நாம பேசணும். பேசும் பொழுது எசேக்கியல் 38 வரக்கூடிய யுத்தம் இஸ்ரேல் மீது எப்ப சம்பவிக்கும், எந்த காலத்துல சம்பவிக்கும், எந்த சூழ்நிலையில சம்பவிக்கும் நம்ம பார்த்த போது என்ன வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமான வசனம், வசனம் வாசிங்க 12 வசனம்.
நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ளே தேசத்துக்கு
கிராமங்கள் உள்ள
தேசத்துக்கு விரோதமாய் போவேன், நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கிறவங்களின் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்வாள்களும் இல்லை கதவுகளும் இல்லை என்பார்.
ஆமா, சோ இந்த பாயிண்ட் ரொம்ப விசேஷமான பாயிண்ட், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பாயிண்ட்ஸ் கூட. சோ எசேக்கியல் 38-39 ஒருவேளை நம்ம விசுவாசிக்கிறபடி ரொம்ப கரெக்டா இஸ்ரேல் மீது வரப்போகிற அந்த கடைசி யுத்தமா இருக்கும் பட்சத்துல அந்த யுத்தம் இஸ்ரேல் மீது எப்ப வரும்னா இஸ்ரேல் இந்த 12 வசனத்தினுடைய நிலைமைக்கு வந்திருக்க வேண்டும். என்ன நிலைமை அது, அவர்கள் எப்படி குடி இருக்கிறாங்க என்று சொல்றாங்க, இந்த கோகு மாகோகு மேஷே தூபால் அப்புறம் இந்த யாஃபேத்தின் சந்ததியில வந்த விரோதிகள் இஸ்ரேல் மீது அந்த போர் தொடுக்கும் போது இஸ்ரேல் எந்த நிலைமையில இருக்கிறாங்க பார்க்கிறோம். நாம அவர்கள் வந்து மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமா வராங்க. விரோதிகள் இஸ்ரேல் மேலதான் படை எடுக்கிறாங்க. ஆனா அப்படி படை எடுக்கும் போது இஸ்ரேல் எப்படி இருக்குது பார்க்கிறோம், அது ஒரு மதில்கள் இல்லாத கிராமங்கள் உள்ள தேசம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்றோம், நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கிற தேசம் அது. அப்படின்னா அந்த மதில்கள் இல்லாத ஒரு நிலைமையில, அப்படின்னா மதில்கள் எதுக்கு அடையாளம் நாம சொன்னோம், எந்தவித பாதுகாப்பும் தேவைங்கிற அவசியம் இல்லை. அப்படின்னா அவங்களுக்கு எந்த விரோதிகள் இல்லை, எங்க பக்கத்துல அவங்களை சுற்றி எந்த விரோதிகளும் கிடையாது. ரொம்ப அந்த விரோதிகள் இல்லாதனால மதில்களுக்கு அவசியம் இல்லை. அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறதுனால அவங்க எப்படி இருக்கிறாங்க, நிர்விசாரத்தோட சுகத்தோட அவங்க குடியிருக்கும் போதுதான் எசேக்கியேல் 38 அதிகாரத்தினுடைய யுத்தம் அவர்கள் மேல வருது. நாம விசுவாசிக்கப்படி அந்த கடைசி யுத்தமா இருந்துச்சுன்னா சகோதர சகோதரிகளே ரொம்ப தெளிவு. அந்த கடைசி யுத்தம் இஸ்ரேல் மேல வரும்போது இஸ்ரேல் ஏற்கனவே ஒரு அமைதி நிலைமையை அடைஞ்சிருக்கும். அவர்களை சுற்றி விரோதிகள் இருக்க மாட்டாங்க, அவர்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்களோட நட்புறவாகி இருக்கணும், சமாதானமா இருக்கணும். அதனால இஸ்ரேல் வந்துட்டு எந்த மதில்களுக்கும் அவசியம் இல்லாம சந்தோஷமா நிர்விசாரமா அவங்க சுகத்தோட குடியிருக்கும் பொழுது தான் அது. ஆனா இப்ப நம்ம பார்க்கும் போது இஸ்ரேல் அந்த நிலைமையில் இல்லவே அங்க இல்ல. இப்ப அவர்கள் நிர்விசாரமா இல்ல, சுகத்தோட இல்ல, பிரச்சனைகளுக்கு மத்தியில ஒவ்வொரு நாளும் மரண பயத்துக்கு மத்தியில தீவிரவாத அமைப்புகளுடைய தாக்குதல்கள் அண்டை நாடுகளினுடைய தாக்குதல்களுக்கு பயந்துட்டு லிட்டரலாவே அவர்களுடைய பட்டணங்களை சுற்றி என்ன எழுப்பிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு அந்த நம்ம உங்களுக்கு ப்ரொஜெக்டர்ல போட்டு காண்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 25 அடி உயரம் சுவர் கட்டிட்டு இருக்கிற ஒரே தேசமா இன்னைக்கு உலகத்தின் மத்தியில இஸ்ரேல் இருக்கும் பொழுது இது ரொம்ப காட்சி. சோ நான் வித்தியாசம் சொல்றேன். சோ போன முறை நம்ம இந்த ரெண்டு அதிகாரத்தையும் ஒப்பிட்டு பார்த்த போது விரோதிகள் மாத்திரம் வித்தியாசம் இல்ல. இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா பாருங்க, அது எசேக்கியேல் 38 வந்து ஒரு அமைதி நிலைமைக்கு இஸ்ரேல் வந்ததுக்கு அப்புறம் அது நடக்க போற ஒரு விசேஷமான ஒரு யுத்தம், ஒரு விசேஷ தருணத்துக்கு பின்னாடி அது இறுதியா நடக்கிற விஷயம். ஆனா சங்கீதம் வந்து 83 அப்படி எல்லாம் எதுவுமே அங்க இல்லை என்று நாம பார்க்கிறோம். சரி, சோ இப்போ இந்த இரண்டு வசன பகுதிகளும் இரண்டு வெவ்வேறு சம்பவங்களை தான் அங்க குறிக்கணும் என்று நாம அங்க பார்த்திருக்கிறோம். சரி, இப்ப நாம இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு சங்கீதம் 83 முதல்ல நாம் எடுத்துட்டு அந்த 83 அதிகாரம் உண்மையிலேயே எதை குறிக்கணும், சங்கீதம் 83 சம்பவம் குறிக்கிற காரியம் எப்ப சம்பவிக்கும், எப்படி சம்பவிக்கும், எந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில சம்பவிக்கும், அது ஏன் சம்பவிக்கணும், அது சம்பவிக்கும் பொழுது என்ன முடிவு வரும், இது நாம சிந்திக்கலாம். இப்ப ஒரு முறை சங்கீதம் 83 அதிகாரம் நீங்க பாருங்க, நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. அது ஆசாப்பின் சங்கீதம் ஆகிய பாட்டு. தேவனே மௌனமா இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சொத்துக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் களை எடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூட்டத்தாரும் இஸ்ரவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அமோரியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புய பலம் ஆனார்கள். மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை இந்தோரிலே அடிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசரா ஜாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களை எல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும். தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே, என் தேவனே, அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்னி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெரும் காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும். கத்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேரும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். ஜெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெக்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. சோ இதுதான் சங்கீதம் 83 அதிகாரம். சோ இந்த அதிகாரம் நம்ம முதல்லயே பார்த்தோம், முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஒரு ஜெபம். சோ இஸ்ரேலுக்கு விரோதமா வரப்போகிற ஒரு கூட்டணி முயற்சி, ஒரு யுத்தம். அந்த யுத்த சமயத்துல இஸ்ரேலின் மீட்புக்காக ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபமா இருக்கு. ஆனா ஒரு தீர்க்க தரிசனத்தை உள்ளடக்கி இருக்கிற ஒரு ஜெபம் இது நாம அங்க பாக்கிறோம். சோ நாம இப்ப என்ன சொல்ல வரோம், சோ சங்கீதம் 83 இஸ்ரேல் மீது வரப்போற ஒரு யுத்தம் தான். அந்த யுத்தத்துல இஸ்ரேலுக்கு விரோதமா ஷேம் சந்ததியார் அங்க கூடி வரக்கூடிய ஒரு யுத்தம் தான். இனிமேல் நடக்க வேண்டியது தான் சம்பவம் பற்றி இப்ப நாம் என்ன விசுவாசிக்கிறோம், நம்ம நேரடியா சொல்லிட்டு அந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு நாம சில வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். சங்கீதம் 83 எதை பற்றி குறிக்குது என்று நாம் விசுவாசிக்கிறோம் என்றால், சகோதர சகோதரிகளே, 1948 வருஷம் கவனிங்க, சங்கீதம் 83 எதை குறிக்குது என்று நாம் விசுவாசிக்கிறத பற்றி நாம் சொல்லுகிறோம். சோ சங்கீதம் 83 எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்னா, நாம் விசுவாசிப்பது 1948 அவர்கள் ஒரு தேசமா உருவானதுல இருந்து இந்த நாள் வரைக்கும் இஸ்ரேலுக்கும் அரபு தேசங்களுக்கும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளை பற்றியதும், இறுதியில ஒரு யுத்தத்துல முடிவடைய போற சம்பவத்தை இது குறிப்பதாகத்தான் நாம விசுவாசிக்கிறோம். அப்படி 48 துவங்கி இன்ன வரைக்கும் இஸ்ரேலுக்கும் அரேபியர்களுக்கும் இருக்கிற அந்த பிரச்சனை இறுதியான ஒரு யுத்தத்துல முடிவுக்கு வரும். அப்படி அந்த முடிவுக்கு வரும் பொழுது அது என்ன மாதிரி ஒரு முடிவை ஏற்படுத்தும்னா, நாம் விசுவாசிப்பது இஸ்ரேலுக்கும் அரேபியர்களுக்கும் 48 இருக்கிற அந்த பகைமை உணர்வு, அந்த பிரச்சனைகள், அது எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு தற்காலிகமான ஒரு அமைதி நிலைமைக்கு இஸ்ரேல் வரும். அந்த தற்காலிகமான அமைதி நிலை வரணும், அதுதான் எசேக்கியேல் 38:12 கடைசி யுத்தம் நடக்க வரும் பொழுது அங்க மதில்கள் இல்ல, அங்க கதவுகள் இல்ல, தாழ்பால்கள் இல்ல, அதனால நிர்விசாரமாய் சுகத்தோரங்க குடியிருக்கிறோம். சோ இஸ்ரேல் மேல யுகத்தின் முடிவுல கடைசியா வரப்போற அந்த யுத்தம் இஸ்ரேல் அமைதியான சூழ்நிலைக்கு வந்ததுக்கு பின்பு வரும். ஆனா அந்த அமைதியான சூழ்நிலை வர்றதுக்கு 48 இன்ன வரைக்கும் இஸ்ரேலுக்கும் அரேபியர்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரணும். சோ அப்படி தீருவதற்கு என்னன்னா, இஸ்ரேலுக்கு அரேபியர்களுக்கு ஒரு யுத்தம் அங்க வரும். அந்த யுத்தம் தான் சங்கீதம் 83 தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கிறது என்பது நம்முடைய விசுவாசம் சகோதர சகோதரிகளே. ஆனா தேவன் இதைய வரும் நாட்கள்ல தீர்மானமா காண்பிக்கணும். நம்ம ஜெபத்தோட செய்திகளுக்கு காத்திருக்கணும், தீர்க்க தரிசனங்களுக்கு விழித்திருக்கணும். ரெண்டையும் அவ்வப்பொழுது ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஜனங்களா நாம அங்க இருக்கிறோம். சங்கீதம் 83 குறிக்குது 48 அவர்கள் தேசமா உருவானதுல இருந்து இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற இஸ்ரேல் அரபு தேசங்களுக்கு இடையிலான பிரச்சனை இறுதியாக ஒரு யுத்தத்துல முடிவுக்கு வரும். அந்த முடிவு ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு சமாதானமும் அமைதி நிலைமையையும் தற்காலிகமா ஏற்படுத்தும். எசேக்கியேல் 38 மதில்கள் இல்லாத சூழல். அதற்கு பின்பு அந்த எசேக்கியேல் 38 அதிகாரத்தின் யுத்தம் இறுதியாக அங்க சம்பவிக்கும். சோ இதுதான் நாம விசுவாசிக்கக்கூடிய காரியங்கள். சங்கீதம் 83 இதை தான் குறிக்கிறதா நாம நம்புறோம் சகோதர சகோதரிகளே. சோ எப்படி நம்புறோம், இதுதான் ரெண்டு முக்கியமான இரண்டாவது முக்கியமான கேள்வி. ஓகே, சங்கீதம் 83 இந்த மாதிரி ஒரு காரியமா இருந்துச்சுன்னா இது எப்படி நாம நிரூபிக்கலாம், அதற்கான ஆதாரம் என்ன, அந்த வசனங்கள் என்ன, வசனத்தினுடைய விளக்கங்கள் என்ன? சோ முதல் ஆதாரம் நாம் என்ன எடுக்கலாம்னா, இந்த யுத்தம் இஸ்ரேலர்களுக்கும் சுற்றி இருக்கிற அரபு தேசங்களுக்கும் தான் பார்க்கணும், நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கலாம்? வசனத்துல நாம பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கு விரோதமா வர அந்த 10 தேசங்கள், அந்த தேசங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற தேசங்கள் இல்ல, நேரடியா அந்த காலத்துல இருந்த இஸ்ரேலை சுற்றி இருந்த தேசங்கள், சிம்பிளா சொன்னா ஏன்சியன்ட் நேஷன்ஸ், பழங்காலத்து தேசங்கள். இஸ்ரேல் விஷயத்துல யார் யாரே வசனத்துல நாம பார்த்தோம்னா 5, 6, 7, 8 வசனங்கள் இப்படி, ஏதோமின் கூடத்தார் இஸ்ரேலர், மன்னிக்கணும், இஸ்மா வேலர், மோவாபியர், ஆகாரியர், கேபாலர், அமோனியர், அமலேக்கியர், தீருவின் குடிகள், பெலிஸ்தர், அசீரியர், 10 தேசங்கள் அங்க வரும். சோ இந்த 10 தேசங்களும் பழங்காலத்து தேசங்கள் தான். ஆனா இந்த 10 தேசங்களும் இன்னைக்கு எந்த எந்த தேசத்தை குறிக்கிறாங்க என்று நாம் என்ன பண்ணணும், கண்டு பிடிக்க வேண்டியது அவசியம். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இந்த 10 தேசங்கள் இஸ்ரேலுக்கு விரோதமா வரப்போகிறது அங்க சொல்லிருக்குது. ஆனா இதெல்லாமே நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இது தீர்க்க தரிசனம் எழுதின போதே இஸ்ரேலுக்கு சுற்றி இருந்த தேசங்கள். சோ அது சொல்லி கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் கடந்து நாம் இங்க இருக்கும் பொழுது இஸ்ரேலை சுற்றி இருந்த தேசங்கள் என்ன இருக்குது, நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, பேரெல்லாம் மாறி போயிருக்கு, தேசங்கள் எல்லாம் அவருடைய எல்லைகள் மாறி போயிடு. இன்னைக்கு நாம் என்ன பண்ணணும்னா, அப்போ தீர்க்க தரிசனத்தில் சொன்ன அந்த தேசங்கள் இன்னைக்கு எந்த தேசங்கள் குறிக்குது, ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேல் இருக்குது. அப்ப இந்த விரோதி தேசங்கள் என்ன பண்ணணும், இருக்கணும், அவங்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் தான் என்ன ஆகணும், நம்ம எதிர்பார்க்கிற அந்த யுத்தம் அங்க வர வேண்டி இருக்கு. யாரு இன்னைக்கு அந்த 10 தேசங்கள் இன்னைக்கு எந்த தேசங்களை குறிக்குதுன்னா, நான் சுருக்கமா சொல்றேன், அது ஒரு பெரிய ஆராய்ச்சி தான். அது ஆராய்ந்து நிரூபிக்கணும்னா நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். ஆனா அது ஒரு ஒரு சப்ளிமெண்ட் ஸ்டடியா எடுத்துக்கலாம், வேற பொழுது நாம என்னைக்கு அதை நம்ம பாத்துக்கலாம். ஆனா அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு ரொம்ப சுலபமா நாம உங்களுக்கு அங்க சொல்லிடலாம். சோ இன்னைக்கு யார் இந்த 10 விரோதிகள் பாருங்க, நம்ம இது வரப்போகிற ஒரு யுத்தம் என்று சொல்லும் பொழுது அந்த யுத்தத்துல இன்னைக்கு இருக்கு இஸ்ரவியர்களுக்கு யார் தான் மோதுவாங்க அப்படின்னா பாருங்க, அந்த லிஸ்ட்ல முதல்ல ஒரு 3 நம்ம எடுக்கலாம். ஏதோம், இல்ல முதல் 3 இல்ல, நான் எடுக்கிறேன் முதல் 3 என்னன்னா ஏதோம், மோவாப், அப்புறம் அம்மோன். இத ஏதோம், மோவாப், அம்மோன் பாருங்க, இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா இதுதான் அந்த காலத்து இஸ்ரேல். அப்படி பார்க்கும் போது பாருங்க, ஏதோம், அப்புறம் மோவாப் இருந்த இடம், அப்புறம் அம்மோன் இருந்த இடம். சோ இது அந்த காலத்து தேசங்கள் இருந்த இடம் தான். ஆனா இன்னைக்கு யார் இருக்கிறா இந்த தேசத்துல, அவங்க தான் இந்த 3 பேர் குறிக்கணும். சோ இன்னைக்கு இந்த பகுதி யார் இருக்கிறாங்க, இன்னைக்கு எந்த தேசம் இருக்குது இந்த பகுதியில பாருங்க, நீங்க அங்க பார்க்கலாமே. சோ இது மத்திய கிழக்கு பகுதி. சோ இதுதான் இஸ்ரேல், நமக்கு நல்லா தெரியும். சோ இஸ்ரேலுக்கு ரைட் சைடு ஒரு தேசம் இருக்குது பாருங்க, அந்த தேசத்துக்குள்ள தான் அன்னைக்கு இருந்த அம்மோனு, மோவாபு, ஏதோ வருது. சோ இன்னைக்கு என்ன தேசம் அந்த பகுதியில் இருக்கு, சிம்பிள். சோ சகிதம் 83 சொல்லப்பட்டிருக்கிற ஏதோ, மோவாபு, அம்மோன் இவங்க யாரை குறிக்கிறாங்கன்னா இன்றைய ஜோர்டான் தேசத்தை குறிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விரோதி சங்கீதம் 83 முதல் விரோதி இஸ்ரேலுக்கு விரோதமா இன்னைக்கு யாருன்னா ஜோர்டான் தேசம் வராங்க. நெக்ஸ்ட் இஸ்மாயேல். இஸ்மாயேலர் யார் அப்படின்னா, அவர்கள் சந்ததி நாம செக் பண்ணா அவர்கள் எங்க வந்து தங்குனாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சவுதி அரேபியால வந்து தங்குறாங்க இஸ்மாயேலர். இஸ்மாயேலர் குறிக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற சவுதி அரேபியா. சிம்பிளா நீங்க எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆகாரியர். ஆகாரியர் யாரை குறிக்கணும், ஆகாரியர்கள் குறிக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற ஈராக். ஈராக் இன்னைக்கு இருக்கிற ஈராக் ஆகாரியர் குறிக்கிறாங்க. பஸ்மா நீங்க எழுதிக்கோங்க, 1 4:5 3:9-10 வசனங்கள் ஆதாரம். சோ இன்னைக்கு இருக்கிற ஈராக்கை ஆகாரியர் குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கேபாலர். கேபாலர் யாரை குறிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற லெபனான். கேபாலர் பஸ்மா நீங்க எழுதிக்கலாம், ஜோஷ்வா 13:5-6 வசனங்கள் இன்னைக்கு இருக்கிற லெபனான் தான் அன்றைய கேபால். நெக்ஸ்ட் பெலிஸ்தர், ரொம்ப சுலபம். இன்னைக்கு யார் பெலிஸ்தர், இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க பெலிஸ்தர், இந்த ஒரு கேள்வி மாத்திரம் உங்களுக்கு. இன்னைக்கு யார் பெலிஸ்தர், எங்க இருக்கிறாங்க இன்னைக்கு பெலிஸ்தர், பாலஸ்தீனர்கள் எங்க இருக்கிறாங்க கேட்டாங்க, கரெக்ட். காசா மற்றும் மேற்கு கரை, கரெக்ட். இன்னைக்கு இங்கதான் இருக்கிறாங்க. சோ காசா மற்றும் மேற்கு கரையில் இருக்கிற பெலிஸ்தர்கள். அடுத்து அசீரியர். அசீரியர் யாரை குறிக்கணும், ரஷ்யா. ரொம்ப விசேஷமா இன்னைக்கு ரஷ்யாவை குறிக்குது. இது நீங்க எழுதிக்கலாம். இந்த வசன பகுதியில உங்களுக்கு இது எப்படி கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா இன்னொரு நாள் நம்ம விலாவரே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்க டிஸ்கஸ் பண்ணா 1.5 மணி நேரம் அதுக்கு போயிடும். சோ அந்த டிஸ்கஷனுடைய முடிவு உங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம். சோ அப்ப சகோதர சகோதரிகளே, அந்த இஸ்ரேலுக்கு விரோதமா சங்கீதம் 83 வருகிற அந்த தேசங்கள் வேற யாரும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற ஜோர்டான், சவுதி அரேபியா, ஈராக், லெபனான், பாலஸ்தீனர் மற்றும் ரஷ்யர்கள். சோ இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா இஸ்ரேலுக்கு விரோதமா வரக்கூடிய இன்றைய அந்த விரோதிகள் யாருன்னா ஜோர்டான், லெபனான், ஈராக், சவுதி அரேபியா, அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற பாலஸ்தீனர்கள், அப்புறம் கொஞ்சம் ரைட் சைட்ல நம்ம போனோம்னா இருக்கிற நம்ம பார்க்கிறோம் ரஷ்யர்கள் என்று நம்ம அங்க பார்க்கணும். சோ இவர்களுடைய கூட்டணி தான் இப்போ சங்கீதம் 83 குறிக்கிற அந்த யுத்தத்துல இஸ்ரேலுக்கு விரோதமா அவர்கள் வருவாங்க. சோ அப்போ இது ஃபர்ஸ்ட் நாம அந்த பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, இது வரக்கூடிய அந்த 83 அதிகாரத்தினுடைய யுத்தம் அது இஸ்ரேலர்களுக்கும் அரேபியர்களுக்கும் தான் நடக்கும். எப்படிதான் உறுதியா சொல்றனா,
ரொம்ப சிம்பிள். சொல்லப்பட்டிருக்கிற அந்த விரோதி தேசங்கள், இந்த அரபு தேசங்களையே தெளிவாக அது குறிக்கிறது நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நிரூபணம்.
நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அதாவது சங்கீதம் 83 இஸ்ரேலுக்கு விரோதமா அவர்கள் எழும்பி வரும் பொழுது ஒரு கோஷம் போட்டுட்டு வராங்க. அந்த கோஷம் அவங்களுடைய அந்த இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த நோக்கம் மேல் இருக்கிற வசனங்கள்ல அங்க இருக்கு. அந்த நோக்கம் இன்னைக்கு இந்த தேசங்கள் கிளியரா காண்பிச்சுட்டு இருக்கிறாங்க. சோ அது அருமையான பொருள். ஏன்னா கோஷமே அங்க பார்த்தோம், இதோ உங்களுடைய சத்துருக்கள் கொந்தளித்து, உங்களுடைய 2 வசனத்திலிருந்து உங்களுடைய பகைஞர் களை எடுக்கிறார்கள், உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசிச்சு உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். என்ன ஆலோசனை பண்றாங்க, அவர்கள் இனி ஒரு ஜாதியாயிராமலும் இஸ்ரேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம், வாருங்கள் என்கிறார்கள். சோ அவங்களுடைய நோக்கம் என்ன, 83 சங்கீதத்தில் வர விரோதிகளுடைய நோக்கம், அவர்கள் இனி ஒரு ஜாதியா இருக்கக்கூடாது, அவர்களுடைய பெயர் இனிமேல நினைக்கப்படாமலும் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களை அதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த விரோதிகள். சோ இந்த இந்த நோக்கம் இந்த சம்பவம் நிறைவேறும் பொழுது கண்டிப்பா இஸ்ரேலுக்கு விரோதமா வரக்கூடியவங்கள் இந்த ஸ்பிரிட் இருக்கும். அவருடைய ஸ்பிரிட் என்னவா இருக்கணும்னா, அவங்களுடைய ஆவி இஸ்ரேல் ஒரு தேசமா இருக்கக்கூடாது, அந்த பேர் அழிக்கப்படணும். அதுக்காக நாம ஒண்ணு கூடுவோம், ஒன்னா யுத்தத்துக்கு போவோம், அவங்களை அழிப்போம். சோ இந்த ஆட்டிடியூட், இந்த சிந்தையில தான் இந்த விரோதிகள் கூடுவாங்க. சோ இஸ்ரேலுடைய சரித்திரம், அவர்கள் தேசமா உருவானதுக்கு அப்புறம் இருந்து நம்ம கொஞ்சம் செக் பண்ணோம்னா ரொம்ப ஆச்சரியம். சோ 83 சொல்லக்கூடிய அந்த விரோதிகள் இன்னைக்கு இருக்கிற லெபனான், ஈராக், ஜோர்டான், சவுதி, பாலஸ்தீனர்கள், அவர்களே அருமையா இந்த நோக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சோ இப்பெல்லாம் உங்களுக்கு அங்க புரியும், ஏன் நம்ம முன்னாடி பார்த்த கிளாஸஸ் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. சோ அந்த யுத்தங்கள் பற்றி படிச்சோம் இல்லைங்களா, இஸ்ரேலுக்கு நேர்ந்த யுத்தங்கள். அந்த யுத்தங்கள் இஸ்ரேலுக்கு யார் யார் தான் வந்துட்டு இருந்தாங்க, முதல் யுத்தம் என்ன வந்துச்சு, இஸ்ரேல் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் 1948 எப்ப வந்துச்சு, 48 வந்துச்சு. அப்ப யார் யார் இஸ்ரேலுக்கு விரோதமா வந்தாங்க சொல்லுங்க. சேம் டிட்டோ. இப்ப தீர்க்க தரிசனம் நீங்க தொடர்பு படுத்தி பாருங்க. சோ அப்ப யார் யார் தான் இஸ்ரேலுக்கு விரோதமா வந்தாங்க, லெபனான், சிரியா, ஜோர்டான், ஈராக், சவுதி, எகிப்து, அப்ப அவங்க தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் 56 ஒரு யுத்தம் வந்துச்சு, யார் யாருக்கு தான் வந்துச்சு, இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் சிரியாவுக்கும் வந்துச்சு. நெக்ஸ்ட் 67 6 யுத்தம் சொல்லும் போது யார் தான் வந்தாங்க, பயங்கரமான திட்டம் பண்ணி கிட்டத்தட்ட 10 திட்டம் பண்ணி இஸ்ரேல் மேல இந்த ஒரு யுத்தம் ஏற்படுத்தினாங்க. நம்ம உங்களுக்கு கிளியரா காண்பிச்சோம் அவங்களை எவ்வளவு பெரிய படை ஆயுத பலத்தோடு வந்தாங்க. யாருக்கும் அப்ப கூட வந்தது, அதே லெபனான், சிரியா, ஜோர்டான், ஈராக், சவுதி, எகிப்து தான் இஸ்ரேலுக்கு விரோதமா வந்தாங்க. அப்படி அவர்கள் வந்த போதெல்லாம் அவர்கள் என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, ரொம்ப ஆச்சரியம், இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே அவங்களுக்குள்ள நிறைவேறிடுது இல்லைங்களா. நம்ம இந்த வசனம் ரொம்ப அருமையா எப்படி நிறைவேறி இருக்குது நம்ம காண்பிக்கலாம். என்ன பண்ணுவாங்க, விரோதமாய் உபாய தந்திரங்களை யோசிச்சு ஆலோசனை பண்ணி அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லுவாங்க. இப்படி சொல்லி அந்த கூட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒப்பந்தம் பண்ணி கொள்ளுவாங்க. சகோதர சகோதரிகளே, இது பாருங்க எப்படி நிறைவேறுச்சுன்னா, 2 இருக்கிற 4 வசனங்கள் எப்படி நிறைவேறுச்சுன்னா, இந்த அரபு தேசங்கள் 1945 வருஷம் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தினாங்க. அந்த கூட்டமைப்புக்கு ஆங்கிலத்துல என்ன பேர்னா, த லீக் ஆஃப் அரப் நேஷன்ஸ். பின்னால் என்ன மாறிச்சுன்னா, த அரப் லீக். அப்படின்னா அரபு தேசங்களின் கூட்டமைப்பு. இது ஒரு அமைப்பு உருவாயிடுச்சு 1945. 45 அது இஸ்ரேல் உருவானதுக்கு முன்பா பின்னாடி? 48 இஸ்ரேல் உருவாச்சு, நல்லா கவனிங்க. 45 இது உருவாயிருக்குன்னா அப்பவே அந்த சூழ்நிலைகள் அவங்க கணிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், 1878 இருந்து இஸ்ரேல் தேசம் உருவாகுவதற்கு அரபு தேசங்களுக்கு மத்தியிலே ஒரு வாய்ப்பு ஏற்பட்ட உடனே அது வளர்ச்சி அடைந்துகிட்டே வந்துச்சு, நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. அப்ப எல்லா இஸ்ரேல் உருவாக்கு முன்னாடி 45 இந்த அரபு தேசங்கள் எல்லாம் கூடினாங்க. இந்த தேசத்தை நமக்கு மத்தியில ஏற்பட்டு விடக்கூடாது, அதுக்காக முதல்ல நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி பண்ணுவோம். 45 இந்த அரபு தேசங்களுடைய கூட்டமைப்பு அங்க உருவாச்சு. உருவான போது அதுல யார் யார் இருந்தாங்க அப்படின்னா எகிப்து பிரதானமா, ஏன்னா எகிப்துல தான் அந்த கூட்டமைப்பினுடைய ஹெட்குவார்டர்ஸே உருவாச்சு, கைரோல. நெக்ஸ்ட் ஈராக், லெபனான், சவுதி அரேபியா, சிரியா, ஜோர்டான், யேமன், இந்த நாடுகள் தான் அப்போ அந்த கூட்டமைப்புல அங்கத்தினர்களா இருந்தாங்க. ஒருவேளை வேணும்னா நீங்க மறுபடியும் எழுதிக்கலாம். எகிப்து, அதனுடைய தலைநகர் கைரோல தான் இருந்துச்சு அந்த கூட்டமைப்பினுடைய ஹெட்குவார்டர்ஸ். ஈராக், லெபனான், சவுதி அரேபியா, சிரியா, ஜோர்டான் மற்றும் ஏமன் தேசங்கள். ஒரு உருவாக்கிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியம்னா இந்த கூட்டமைப்பினுடைய அந்த அந்த என்ன சொல்லலாம், அவர்களுடைய நாய் துடிப்பு என்னன்னா, அவங்களுடைய எய்ம், அவங்களுடைய குறிக்கோள் என்னன்னா ரொம்ப தெளிவா வச்சிருந்தாங்க. மத்திய கிழக்கு பகுதியில யூதர்களுக்கு ஒரு தேசம் வரக்கூடாது, இதுதான் அந்த கூட்டமைப்பு உருவானதனுடைய மைய காரணம். இன்னைக்கு நீங்க எந்த என்சைக்ளோபீடியால போய் அரேப் லீக் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா அது உருவான நாள், உருவான நோக்கம், அதுல ஆரம்ப தங்கத்தினர்கள், இன்னைக்கு யார் யார் இருக்கிறாங்க, ஃபுல் டீடைல் உங்களுக்கு. அப்புறம் பின்னால வந்துட்டு இந்த அரபு கூட்டமைப்புல மற்ற தேசங்கள் கூடி வந்தாங்க. அந்த தேசங்கள் என்னன்னா அல்ஜீரியா, பஹ்ரைன், குவைத், லிபியா, மௌரிட்டானியா, மொராக்கோ, ஓமன், சூடான், துனிஷியா, ஐக்கிய அரபு நாடுகளின் சங்கம் மற்றும் பாலஸ்தீனர்கள் எல்லாம் பின்னால வருஷம் 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 விட்டு விட்டு இந்த அமைப்புக்குள்ள ஒவ்வொருத்தரா அங்கின் அங்கத்தினர்கள் ஆனாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா இன்னைக்கு இந்த அரபு லீக் இருக்கு, இந்த அரபு தேசங்களுடைய ஒரு கூட்டமைப்பு இருக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக. ஆனா உருவானது 1945. என்ன ஆச்சரியம் தெரியுங்க, இப்ப நான் சொன்ன லிஸ்ட்ல இருக்கிற தேசங்கள் தான் நம்ம சார்ட்ல இருக்கு, வேற எந்த தேசங்கள் கிடையாது. இப்ப பாத்துக்கோங்க, ஆரம்பத்துல யார் யார் வந்தாங்க நம்ம பார்த்தோம், 45 எகிப்து, நெக்ஸ்ட் ஈராக், லெபனான், அப்புறம் சவுதி அரேபியா, நெக்ஸ்ட் சிரியா, அடுத்து ஜோர்டான், அடுத்து ஏமன், ஏமனி, இவங்கெல்லாம் முதல்ல உருவானாங்க. பின்னாட்கள்ல கொஞ்சம் நாள் போக போக இந்த அமைப்புல யார் யார் அங்கத்தினர்கள் ஆனாங்கன்னா, இப்ப கவனிங்க, அல்ஜீரியா, நெக்ஸ்ட் பஹ்ரைன், பாருங்க பஹ்ரைன் இங்க இருக்குது, அடுத்து குவைத், குவைத் கொஞ்சம் மேல இங்க பாருங்க, இது குவைத், அடுத்து லிபியா, எங்க இருக்கு லிபியா, லிபியா ஆச்சு, அடுத்து மௌரிட்டானியா, இதோ மௌரிட்டானியா, அடுத்து மொராக்கோ, இது மொராக்கோ, ஓமன் இங்க இருக்குது, ஓமன், அடுத்து சூடான், எங்க இருக்கு சூடான், சூடான் இங்க பெருசு, துனிஷியா, இதோ துனிஷியா, UAE, United Arab Emirates, IANA, இதுதான் ஐக்கிய அரபு நாடுகளுடைய சங்கமே, கடைசியா பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலுக்குள்ளேயே இன்னைக்கு இருக்கிறாங்க. சோ இந்த மத்திய கிழக்கு பகுதியில ஜஸ்ட் ஒரு வரைபடத்துல எந்த தேசங்கள் வருதோ லிட்டரலா அவர்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு விரோதமா அந்த உடன்படிக்கை, அந்த ஒரு ஒரு கூட்டமைப்பு 1945 இருந்து அது நிறைவேறிட்டு இருக்கிறது நம்ம அங்க பார்த்தோம். இன்னும் அது செயல்படுது. பொதுவா இன்னைக்கு இது எப்படி பேசுவாங்கன்னா, இந்த அரபு நாடுகளுக்குள்ள அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய நலன்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இதை இங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த அமைப்பு உருவான காலம், காலகட்டம், உருவாகும் பொழுது இருந்த அங்கத்தினர்கள், அவர்கள் உருவாகும் பொழுது கொண்டிருந்த நோக்கம் எல்லாம் நம்ம ஆழமா ஆராய்ந்து பார்த்தோம்னா சங்கீதம் 83 இன்னைக்கு அவங்கள்கிட்ட அருமையாக நிறைவேறிடும். அவர்கள் ஒரு தேசமா இல்லாத படிக்கு, அவர்கள் பெயர் இல்லாமல் போகும் படிக்கு அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி உம்முடைய சின்னத்துக்கு விரோதமாக அவர்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. ஆனா இது நிறைவேறல. இந்த வகையில இது வரைக்கும் நிறைவேறிட்டு இருக்குது. இந்த அதிகாரத்தினுடைய கிளைமேக்ஸ், அதனுடைய முடிவு, இந்த தேசங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துல கண்டிப்பா அவர்கள் சரண்டர் ஆவாங்க. சோ அப்போ இஸ்ரேலுக்கு இந்த தேசத்துக்கும் பகைமை இல்லாமல் போயிடும். அந்த கண்டிஷன் தான் எசேக்கியேல் 38 பேசுற மதில்கள் இல்லாத பட்டணத்தினுடைய நிலை. சகோதர சகோதரிகளே, சோ அப்போ இதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு நிறைவேறுதல் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய விஷயம். சோ அது மாத்திரம் இல்ல, அவர்கள் 45 உருவாகும் போது மாத்திரம் இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு விரோதமான எண்ணம் கொண்டுட்டு அவர்கள் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தல. அந்த கூட்டமைப்பு அதனுடைய செயல்பாடுகள் இஸ்ரேல் தேசமா உருவான அன்னையிலிருந்து வந்துச்சு. அந்த 48 யுத்தத்துல அதே தான் சொன்னாங்க, அவர்களை இஸ்ரேல நாங்க அப்படியே மத்திய தரை கடலுக்குள்ள என்ன பண்றோம், நாங்க தள்ளுறோம். அது எதனுடைய சென்டிமெண்ட், சங்கீதம் 83 சென்டிமெண்ட். நெக்ஸ்ட் 67 யுத்தத்துல அதே எகிப்து சிரியா சொன்னாங்க, இஸ்ரேல இந்த பகுதியிலே நாங்க இல்லாம பண்றோம். 67 83 யுத்தம் 73 இருந்துச்சு, 83 இருந்துச்சு, 90 91 யுத்தம் இருந்துச்சு. சேம் சென்டிமெண்ட் இன்ன வரைக்கும். இன்னைக்கு இருக்கிற சில தேசத்தினுடைய தலைவர்கள் பிக்சர்லயே வரல பாருங்க, ஈரான். இன்னைக்கு இந்த ஈரானுடைய பிரசிடென்ட் தான் என்ன சொல்றாரு, அகமதி நிஜா, ஒரு தேசம், முக்கியமான தேசம். அந்த தேசத்தினுடைய தலைவர் சேம் சென்டிமெண்ட் கொடுக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அப் டு டேட் அவர் கொடுக்கிறார். There is no room for Israel in the Middle East. அவருடைய சமீபத்திய ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஏற்கனவே நியூஸ்ல நாம் சொன்னோம். சோ அதே ஒரு ஆவி இன்னைக்கு தேச தலைவர்கள் கிட்ட இருந்தே அங்க வெளிப்படும். இது மாத்திரம் இல்ல, நிறைய தீவிரவாத அமைப்புகள் இருக்குது. நம்ம தமிழ் பாஷையில கொஞ்சம் கொச்சையா நாம் சொன்னோம்னா கங்கணம் கட்டிட்டு சொல்லுவாங்க. நீங்க அவங்களுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா, the demolition of Israel, the destruction of Israel. Hamas, பயங்கரமான அமைப்பு. சமீபத்துல சகோதரர் ஒரு தமிழ் புக்கு கொடுத்தார், ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ஹமாஸ் பற்றி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த புக். ஹமாஸ் கண்ட்ரோல் தான் இன்னைக்கு காசா இருக்கு. சோ ஹமாஸ் நோக்கமே என்னன்னா, இஸ்ரேல் தேசம் முழுவதும் எங்களுக்கு தான் சொந்தம், இஸ்லாமியர்கள் என்ன உரிமையா இருக்கிறாங்க, அவர்களை அழிக்கணும், அதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம். பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே கிடையாது, ஒன்லி யுத்தம். அவங்கதான் எல்லா ராக்கெட்டையும் இஸ்ரேலுக்குள்ள அனுப்புற ஜனங்கள். ஹிஸ்புல்லா இங்க இருக்கிறாங்க, லெபனான் தேசத்துல சிரியா பகுதியில, அங்க இருந்து அவங்களுடைய நோக்கம் எல்லாம் இஸ்ரேல அழிக்கிறது. இது மாதிரி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நிறைய தீவிரவாத அமைப்புகள் உங்களுக்கு சொன்னோம், அல் குவைதா, அல் ஜிஹாது, நிறைய தீவிரவாத அமைப்புகள். எல்லாருடைய நோக்கம் என்னன்னா இஸ்ரேல் அழியணும். சென்டிமெண்ட் என்ன சென்டிமெண்ட், சங்கீதம் 83 அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள். ஒரு தேசமா ஒரு சாதியா அவர்கள் பெயர் முதற்கொண்டு இந்த பூமியிலிருந்து வரைபடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளணும், இதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரேல் உருவானதுல இருந்து நடந்துட்டு இருக்கிற காரியங்களை நாம கூர்ந்து கவனிச்சோம்னா இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி அந்த சம்பவங்களுக்குள்ள அப்படியே இருக்கிறது நாம அங்க பார்க்கறோம். பட்டினும் முடிவுக்கு வரல. ஏன் முடிவுக்கு வரல நம்ம பாக்கலாம் பின்னாடி போகல. ஏன் முடிவுக்கு வரல நாம சொல்றோம், பிரதர் ஏற்கனவே இந்த வசனங்களை நிறைவேறிடுது இல்ல. அப்ப இந்த யுத்தம் ஒருவர் என்ன ஆயிருக்கலாம், நடந்து முடிஞ்சா எத்தனையோ யுத்தங்கள்ல ஏதாவது ஒரு யுத்தத்துக்கு கூட என்ன பண்ணலாம், இந்த சங்கீதம் குறிக்கலாம் இல்லையா, அப்படி கூட நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சோ இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது 83 சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆவியோடு ஏற்கனவே அதே விரோதிகள் இஸ்ரேல் என்ன பண்ணிருக்கிறாங்க, தாக்கி இருக்கிறாங்க. ஏன் அந்த யுத்தத்துல ஏதாவது ஒரு யுத்தத்தை இந்த சங்கீதம் குறிக்க கூடாது, எப்படி நீங்க இதுதான் இனிமேல் தான் வரணும் இந்த எப்படி நீங்க சொல்றீங்க, அந்த ஒரு கேள்வி வருதுங்களா உங்களுக்கு, அது வரணும். நம்ம ஏன் அப்படி சொல்றோம்னா காரணம் அங்க இருக்கு, அது நம்ம கடைசியா நாம் வரலாம். ஆனா சகோதர சகோதரிகளே, இது 48 இருந்து நடந்துட்டே வந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள் தான். இன்னும் அந்த பிரச்சனை தீர்வுக்கு வரல, என்ன வரைக்கும் போன வாரத்துல உங்களுக்கு அப்டேட் பண்ணோம். இப்ப பாலஸ்தீனர்கள் எந்த லெவலுக்கு போயிருக்கிறாங்கன்னா சுயமாக தங்களை ஒரு தேசம் அறிவிக்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க. சமாதான பேச்சுவார்த்தை கைவிட்டுட்டாங்க, அது தோல்வி என்று சொல்லிட்டு. சோ அந்த அளவுக்கு அவங்க போயிருக்கிறாங்க. சுற்றி இருக்கிற தேசங்கள் அவங்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்கு, அது கூட கவனிச்சீங்களா. அந்த 6 தேசங்கள்ல எதெல்லாம் வருது, சில சில மத்திய கிழக்கு தேசங்கள் கூடவும் பாலஸ்தீன தேசமா அறிக்கை தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, போன முறையை நாம அதுல வர தேசங்கள் ரெண்டு மூணு தேசங்கள் இந்த தேசங்களுக்குள்ள அங்க வரும். அப்போ தீர்க்க தரிசனம் அதோட நிறைவேறல, இதையெல்லாம் குறிக்குது இந்த தீர்க்க தரிசனம். ஆனா இந்த தீர்க்க தரிசனம் பர்டிகுலர் எதை சொல்றதுன்னா, இந்த பிரச்சனை இந்த ஆன்கோயிங் ட்ரபிள், அந்த ஆன்கோயிங் ப்ராப்ளம்னா இப்போ நடைமுறையில் இருக்கிற இஸ்ரேலியர்களுக்கும் அரேபியர்களுக்குமான இந்த பிரச்சனை இறுதியா கிளைமேக்ஸ்ல ஒரு யுத்தத்துல முடிவு, அந்த முடிவு தற்காலிக அமைதி இஸ்ரேலுக்கு கிடைக்கும். அதுதான் எப்படி நாம சொல்லலாம், இது ஒரு யுத்தத்துல தான் முடியும். அந்த யுத்தம் எப்படி, அது யுத்தம் என்று சொல்லலாம். சில வசனங்கள் இருக்கு, வசனம் சொன்னீங்க ஏசாயா 11:11 வசனத்துல இருந்து நாம வாசிக்கலாம்.
அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தின் மீதியானவர்களை வீட்டுக்குள்ள திரும்ப இரண்டாம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரேலை துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் நான்கு திசைகளிலும் இருந்து கூட்டுவார்.
போதும், இப்ப நீங்க எனக்கு சொல்லணும், ஜஸ்ட் நம்ம இந்த வசனம் பார்க்கும் போது இது எந்த காலத்தை குறிக்குது. அக்காலத்துல ஆண்டவர் அசீரியால எகிப்துல பத்ரோஸ் எத்தியோப்பியா பெர்தியா சினையார் ஆமாத்து சமுத்திர தீவுகள் இங்க எல்லாம் இருந்து தம்முடைய ஜனங்கள் ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப இரண்டாம் இசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் நான்கு திசைகளிலும் இருந்து கூட்டுவார். எந்த காலம் இது, எந்த இரண்டாம் இசை அவங்களை எல்லா தேசத்திலிருந்து கூட்டுவார். எப்போ இந்த இரண்டாம் இசை கூட்டுறது, சரி முதல் இசை எப்ப கூட்டினார், முதல் இசை எப்ப கூட்டினார், கூட்டுறதுக்கு முன்னாடி முதல் விஷயம் அவங்க என்ன இருக்கணும், தேசத்தை விட்டு போயிருக்கணும் இல்லைங்களா. சோ முதல்ல எப்ப தேசத்தை விட்டு போனாங்க, முதல் விசை எப்ப இஸ்ரேல் வந்து அவங்க தேசத்தை விட்டு போனாங்க, இல்ல எந்த சம்பவம் சொன்ன போ டேட் கேட்கல கரெக்ட் எந்த எந்த இது தயவு செஞ்சு மைண்ட்ல ஜிகே க்வெஸ்சன் கேட்ட மாதிரி பாக்குறீங்க. முதல்ல எப்ப இஸ்ரேல் தேசத்தை விட்டு போனாங்க, சிறைப்பட்டு போனாங்க, எவ்வளவு வருஷத்துக்கு, 70 வருஷத்துக்கு, எங்க போனாங்க, பாபிலோனுக்கு போனாங்க. ஒருத்தரும் எங்க இல்ல இஸ்ரேல்ல இல்ல, முதல் விசை சிதறடிக்கப்பட்டு, ஆனா முதல் விசை தேவன் அவங்க என்ன பண்ணார், கூட்டிட்டு வந்துட்டா. இப்ப ரெண்டாம் விசை அவங்க எப்ப சிதறடிக்கப்பட்டாங்க, அதுதான் கிபி 70. ரெண்டாம் விசை அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டாங்க, அது எப்போ, அதுதான் 1878 அப்புறம் இருந்து பெராதிக்குவா மூவ்மெண்ட்ல இருந்துட்டு பால்ஃபோர் டிக்ளரேஷன் அது அது நடந்து நடந்து மீன் பிடிக்கிறவங்க வேதைக்காரர் மூலம் எப்ப கூட்டி சேர்றார், 1948. சோ அந்த வருஷம் எதை காமிக்குதுன்னா, அவர்கள் 1948 ஒரு தேசமா கூட்டி உருவாக்கப்படுற காலம், அப்படி கூட்டி சேர்த்து அவர்களை கூட்டுவார். இப்போ 11 வாசிங்க,
எப்ராயீமின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள், எப்ராயீம் யூதாவின் மேல் பொறாமையா இறான், யூதா எப்ராயீமை துன்பப்படுத்தான்.
இந்த வசனம் வச்சிடுங்க, இப்போ வர வசனத்தான் கவனிக்கணும். அதாவது என்ன சொல்றாருன்னா பாருங்க, நான் என்ன என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா, எனக்கு கொஸ்டின் ஆரம்பிச்சோம்னா இந்த 83 சங்கீதம் 48 வருஷத்திலிருந்து இது வரைக்கும் இஸ்ரேலுக்கும் அரேபியர்களுக்கும் நடக்கிற பிரச்சனை குறிக்குது. இந்த பிரச்சனை இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு யுத்தத்துல முடியும், அந்த யுத்தத்துல அவங்களுக்கு ஒரு சமாதானம் தற்காலிகமா கிடைக்கும், அதற்கு பின்பு தான் 38 அதிகாரத்தின் தீர்க்கதரிசனம் நிறைவேறும் என்று நம்ம சொல்லும் பொழுது அது எப்படி ஒரு யுத்தத்துல தான் முடியும் என்று நீங்க சொல்றீங்கன்னா, இந்த வசனத்தை நம்ம அங்க காண்பிக்கிறோம். இந்த வசனத்துல அப்படி என்ன இருக்குது, என்ன வசனம் அருமையா காண்பிக்குது, தேவன் அவர்களை இரண்டாம் விசை கூட்டி சேர்ப்பார். 1948 அப்படி கூட்டி சேர்த்து இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, வசன வாசிங்க, இப்போ
எப்ராயீமின் பொறாமை நீங்கும்,
இல்ல அடுத்த வசனம்,
அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ்த்திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை போடுவார்கள்.
ஆமா பாத்தீங்களா, அப்படி கூட்டி சேர்க்கப்பட்டதுக்கு பின்பு என்ன சொல்றாரு, அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிறார் பெலிஸ்தர். ஏனாது மேற்கே இருக்கிற பெலிஸ்தர் பாருங்க,
இஸ்ரேல் இது கிழக்கு, நெக்ஸ்ட் மேற்கு, மேற்குல பெலிஸ்தர் எங்க இருக்கிறாங்க, காசா. சோ மேற்கே இருக்கிற பெலிஸ்தர் கிட்டையும், அப்புறம்
மேற்கே இருக்கிற
எல்லைகள்
மேல் பாய்ந்து, அப்புறம் கொள்ளையிட்டு, அப்புறம் ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை போடுவார்கள்.
மறுபடியும் யார் இங்க வராங்க?
ஏதோ மோவாப். சோ இன்னைக்கு இருக்கிற ஜோர்டான். சோ அவர்கள் 48 கூடி சேர்க்கப்பட்டதுக்கு பின்பு, சோ இந்த மாதிரி பெலிஸ்தர்கள் கூடயும் அரபு தேசமாக ஜோர்டான் அப்படின்னா இந்த இடத்துல ஜோர்டான் மாத்திரம் தான், மற்ற தேசங்கள் மேலையும் ஒரு யுத்தம் இருக்கு, ஒரு யுத்தம் இருக்கு 1948 அப்புறம் அவர்கள் கூடி சேர்க்கப்பட்டதுக்கு பின்பு. ஆனா அந்த யுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வசனம் வாசிங்க இப்ப இன்னொரு வசனம், இன்னொரு வசனம் செப்பனியா 2:3-10 வசனங்கள் வாசிக்கணும்.
தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள்,
அவரை தேடுங்கள்,
நீதியை தேடுங்கள்,
நீதியை தேடுங்கள்,
மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள்.
கோபத்தின் நாள் எது? கர்த்தருடைய கோபத்தின் நாள். அந்த சம்பவம் எந்த சம்பவம்? தெய்வீக திட்டத்துல கர்த்தருடைய கோபத்தின் நாள், கிரேட் ட்ரபிள், டைம் ஆஃப் மகா உபத்திரம். கரெக்ட், வசனம் ஆரம்பிக்கும் போது மகா உபத்திரம் வந்தாச்சு. இப்ப வசனம் வாசிட்டு
போங்க.
காசா குடியேற்று,
அஸ்கலோன் பாலாகம், அஸ்தோ பட்ட பகலில் பறக்கடிப்பார்கள், எக்ரோன் வேரோடே பிடுங்கப்படும், சமுத்திரக்கரை குடிகளாகிய கிரேத்தியர்கள், ஐயோ பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாக இருக்கிறது, இனி உன்னை குடியில்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன், சமுத்திரக்கரை தேசம் தங்கும் குடிகள் குடிகளும் ஆட்டு தோழங்களும் ஆகும், அந்த தேசம் யூதா வம்சத்தாரின் மீதியானவர்களின் வசம் ஆகும், அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள், அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக் கொள்வார்கள், அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களே விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திறப்புவார், மோவாப் செய்த நிந்தனையையும் அமோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன், ஆகையால் மோவாப் சோதோமை போலும் அமோன் புத்திரரின் தேசம் கோமோராவை போலும் ஆகி காஞ்சரி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாலுமாய் இருக்கும், என் ஜனத்தை மீண்டவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு என் ஜாதியை மீதியானவர்கள் அவர்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி அவர்களை நீதித்தபடியினால் இது அவர்கள் அகங்காரத்துக்கு பதிலாக அவர்களுக்கு கிடைக்கும்.
மறுபடியும் இஸ்ரேலுக்கு சுற்றி இருக்கிற தேசங்களோடு அந்த மகா உபத்திரத்தை நெருங்குற சமயத்துல நடக்கிற ஒரு யுத்தம் பத்தி பேசுது. ஆனா அந்த யுத்தத்தினுடைய முடிவு என்னன்னா, அந்த மோவாபு ஏதோமு இவங்க இருக்கிற பகுதி எல்லாம் பாலாய் போய் அந்த பகுதியை யார் வந்து சுதந்தரிப்பாங்க? என்னுடைய ஜனத்துல மீதியா இருக்கிறவங்க இஸ்ரேலர்கள் வந்து சுதந்தரித்து கொள்வாங்க. சோ அப்போ இந்த 2 பார்க்கும் போது ரொம்ப தெளிவு, அவர்கள் தேசமாக மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்டதுக்கு பின்பு அவர்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் ஜோர்டானுக்கும் வர யுத்தங்கள் பற்றி பேசுது. அந்த யுத்தம் எப்படி இருக்கும்னா, இறுதியில் இவங்கெல்லாம் என்ன ஆயிடுவாங்க, இல்லாமலே போயிட்டு இந்த பகுதிகள் யாரு கூட இதாயிடும்? இஸ்ரேல். சோ அந்த கண்டிஷன் தான் மெயின் பாருங்க. இது வரைக்கும் 48 அப்புறம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் அரபு தேசங்களுக்கு சண்டை வந்திருக்குது, ஆனா அவங்களுடைய தேசம் முழுசும் யார் வசம் வரல. ஆனா இந்த யுத்தத்தினுடைய பைனல் விஷயம் என்னன்னா, அவங்களுடைய தேசங்கள யார் வசத்துல வரும்? இஸ்ரேலுடைய வசத்துல அங்க வரும். சோ இந்த வசனங்கள் தெளிவா காண்பிக்குது, அது இஸ்ரேலர்களுக்கும் அரேபியர்களுக்கும் வரப்போற ஒரு யுத்தம். அதனுடைய முடிவு என்னன்னா, அந்த தேசங்கள் இஸ்ரேல் வசமாகும், உரிய பகுதிகள், அதன் மூலம் ஒரு சமாதானம் வந்துட்டு அங்க நிறைவேறும். சகோதர சகோதரிகளை, அப்போ இதுவும் கூட ஒரு அருமையான நிரூபணம். சோ இந்த சங்கீதம் 83 48 இன்ன வரைக்கும் நடக்கிற இஸ்ரேல் அரபு பிரச்சனை, அது எதிர்காலத்துல ஒரு இறுதி முடிவுல முடியும். அப்போ விரோதிகள் தோற்கடிக்கப்படுவாங்க, அவங்களுடைய பகுதிகள் இஸ்ரேல் சுதந்திரிச்சு கொள்ளுவாங்க. அதன் விளைவா தற்காலிகமா ஒரு ஒரு சமாதானமான சூழ்நிலை, ஒரு பாதுகாப்பு தேவையில்லாத ஒரு சூழ்நிலை இஸ்ரேலுக்கு அங்க உருவாகும் என்று தான் நாம் அங்க பார்க்கிறோம். சோ இன்னும் நாம நிரூபிக்கலாம், இந்த தீர்க்க தரிசனம் இன்ன வரைக்கும் நிறைவேறல முழுசும். இனிமேல் தான் அந்த இறுதி யுத்தத்துல, இறுதி யுத்தம்னா இஸ்ரேலர்களுக்கும் அரேபியர்களுக்கும் அந்த இறுதி யுத்தத்துல தான் அது நிறைவேறும். நாம் எப்படி சொல்லலாம், இன்ன வரைக்கும் நிறைவேறல இனிமேல் தான் நிறைவேறும் எப்படி சொல்லலாம்னா, சங்கீதம் 83 வாங்க. சங்கீதம் 83 இஸ்ரேலுக்கும் விரோதிகளுக்கும் நடக்கிற அந்த யுத்தம் என்ன மாதிரி முடிய வேண்டும் என்று அங்க ஆசாப் வந்து தேவனிடம் ஜெபிக்கிறார். அந்த முடிவு நடந்துச்சான்னு இப்ப நீங்களே உங்களை கேட்டுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். எடுங்க சங்கீதம் 83 வசனங்கள் முதல்ல 9-12 வரைக்கும் வாசிங்க.
மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றலுக்கு எந்தோரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசேரா யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களுக்கு எல்லாம் சேபாவுக்கும் சலுமுன்னாவுக்கும் சமமாக்கும்.
பாருங்க, ஒருவேளை வாய்ப்பு இருந்துச்சா இது அடுத்த வாரம் நீங்க மெடிடேட் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பாருங்க இப்போ ஆசாப்பு இஸ்ரேலுக்கும் அரேபியர்களுக்கும் வரப்போற அந்த யுத்தத்தை பற்றி ஜெபிக்கும் போது அந்த விரோதிகள் எல்லாத்துக்கும் நீங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு தேவன் கிட்ட என்ன பண்றாரு, விண்ணப்பம் பண்ணும் போது இந்த மாதிரி அப்படிங்கறது அவர் என்ன கொடுக்கிறாரு, ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. அந்த ரெண்டு எக்ஸாம்பிள் என்ன இருக்குது, ஏற்கனவே நடந்திருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் நீங்க சர்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா ஒருவேளை தேவனே இவங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு உங்களுடைய ஜனத்துக்கு விரோதமா கூடி வந்திருக்கிறாங்க, அவங்களை எல்லாம் நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னா ஒருவேளை அந்த ஜபம் நிறைவேறுச்சுன்னா என்ன மாதிரி தான் நிறைவேறும், கேட்டிருக்கிற மாதிரி தான் நிறைவேறும். ஒருவேளை அந்த யுத்தம் இஸ்ரேல் கரைபியர்களுக்கும் நடக்குதுன்னா அதனுடைய முடிவு கூட இப்படித்தான் இருக்கணும். அங்க ஆசாப்னுடைய விண்ணப்பத்துல இருக்கு அந்த சம்பவங்கள் எல்லாம், ரெண்டு சம்பவங்கள் கொடுக்கறாரு. அந்த ரெண்டு சம்பவம் என்ன என்ன சொல்றாரு, அவங்களுக்கு நீங்க மீதியானியருக்கு செஞ்சது போல. கிதியோன் இன்சிடென்ட் அவர் நினைவுபடுத்துறார். கிதியோனுக்கு விரோதமா மீதியானியர்கள் வந்த போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி நீங்க கிதியோனியருக்கு என்னெல்லாம் ஏற்படுத்தினீங்க, அது மாதிரி இவங்களுக்கு பண்ணுங்க. ஒரு வேளை இந்த யுத்தத்தின் முடிவு எப்படி இருக்கும் தெரியல. ஆனா சகோதர சகோதரன் இந்த வசனத்தின் என்ன பண்ண பாருங்க, முதல் வேலை தேவன் இந்த வசனத்தின் படியே அவங்களுக்கு முடிவு செய்தார்னா அந்த ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கும். சோ கிதியோன் யுத்தத்துல என்ன எந்த அம்சத்தை வச்சு தேவன் நிறைவேற்றுவா தெரியாது. கிதியோன் முழுக்க நம்ம பார்க்கணும். சோ அங்க என்ன சொல்றாரு, அதாவது மீதியானருக்கு செய்தது போல கீசோன் என்னும் ஆற்றண்டையில எந்த ஊர்ல அழிக்கப்பட்டு எருவாய் போன சிசரா யாபின் அதை பற்றி படிக்கணும். அவங்களுக்கு என்ன நடந்துச்சு நம்ம படிக்கணும். அப்பதான் ஒரு வேலை அதே போல இவங்களுக்கு என்ன ஆகலாம், இந்த யுத்தத்துல சம்பவிக்கலாம் போல செய்யும். நெக்ஸ்ட் ஒரேபு சேபுக்கும் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்குங்க. இன்னொரு சம்பவம் இதெல்லாம் பைபிள நீங்க போய் கொஞ்சம் தேர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா அதுதான் அடுத்த வாரம் நம்முடைய ஸ்டடி. இந்த யுத்தத்தினுடைய இறுதி முடிவு ஒரு வேலை எப்படி அது நிறைவடையலாம் அது நம்ம பார்க்கணும். சோ பாருங்க என்ன கேள்வி கேட்டோம் தெரியுங்களா, இந்த யுத்தம் இன்னும் நடக்கவே இல்லை, நடந்த யுத்தங்களும் அந்த யுத்தம் இல்ல, இனிமேல் தான் நடக்கணும். எப்படி சொல்றனா, நடந்து முடிஞ்ச யுத்தங்கள்ல இந்த விரோதிகளுக்கு இந்த மாதிரி முடிவு என்ன ஆகும், இன்னும் சம்பவிக்கிறது. புரியுதுங்களா, அப்ப இந்த மாதிரி முடிவு இன்னும் சம்பவிக்கலையா, இந்த சம்பவமே இனிமேல் தான் சம்பவிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட் முடிவு தான் ரொம்ப அருமையான முடிவு. இது யுத்தம் நடக்கணும், தேவனே நீங்க அவங்கள இந்த மாதிரி பண்ணிருங்க. அது எப்படி பண்ணணும்னா, அதுக்கு கூட லிஸ்ட் இருக்குது வசனம் வாசிங்க, அடுத்த 13-18 வசனம்
வரைக்கும்.
என் தேவனே அவர்களை எவர்களை யார் அவங்க விரோதிகள் இன்னைக்கு லிட்டரலா நேஷன் சொன்னீங்கன்னா லெபனான் ஜோர்டான் ஈராக் சவுதி இவங்களை நீங்க என்ன பண்ணுங்கன்னா சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்றின் முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் 48 இவங்க கொடுத்தா யுத்தம் வந்துச்சு. ஆனா என்ன ஆகல, சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்றின் முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் என்ன ஆகல, அவங்க சமமாகல. 67 இதே எனிமிஸ் கூட தான் யுத்தம், ஆனா அப்ப கூட இந்த வசனம் நிறைவேறல. 73 83 91 2006 நடந்துச்சு, ஏன்னா இந்த வசனம் அந்த விரோதிகள் கிட்ட நிறைவேறல. அப்ப இந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறல. அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனம் இனிமேல் தான் நிறைவேற காத்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, நெருப்பு காட்டை கொளுத்துவது போல, அக்னி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும், நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும். இந்த மாதிரி ஒரு அழிவு இஸ்ரேலுடைய அந்த விரோதி அரபு தேச விரோதிகளுக்கு இதுவரைக்கும் நடந்த யுத்தத்துல வரல என்று சொல்லும் போது, முதல்ல வரல என்பதை நம்ம புரிஞ்சு கொள்கிறோம், வரல என்று சொல்லும் பொழுது அப்ப இனிமேல் தான் சம்பவிக்க வேண்டிய காரியம். சோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமா, அந்த யுத்தத்தினுடைய முடிவு என்னன்னு கேக்குறீங்களா, பாருங்க. கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை தேடும்படி, என்ன வசனம், ஒருவேளை இதுக்கு முன்னாடி சொன்னது கூட ஏதாவது ஒரு வகையில நிறைவேறிச்சு யாராவது சொன்னா இந்த பாயிண்ட் எடுங்க. இந்த யுத்தத்துல அவங்கள் இந்த மாதிரி அடிக்கப்பட்டுட்டு என்ன ஆகணும்னா அவர்கள் யாரும் முகத்தை தேடணும். அவர்கள் உமது நாமத்தை தேடணும், அவர்கள் முகங்களை இன்னைக்கு அவமானத்தால எல்லாம் ஒண்ணு மூடல, நம்மளை அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த ஈரான் பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் விடுறா, தேவனுடைய ஜனங்களுக்கு முன்னாடி அவர்களை வந்து நாங்க இல்லாமலே பண்ண போறோம், இன்னும் அவங்க அந்த அவமானத்துக்குள்ள போகல. சோ இது பெண்டிங்ல இருக்குது, இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய இந்த பாகங்கள் இன்னும் பெண்டிங், இன்னும் நிறைய வேறல. சோ நெக்ஸ்ட் பாருங்க, ஜெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் இல்ல அவர்கள். மனுஷர் சொன்னா நமக்கு என்ன தோணுது, வேற யாரையோ பற்றி பேசுற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இது யார பத்தி பேசுனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தேவர் அப்படின்னா மனுஷர் இல்ல, அதாவது நீங்கள் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று அவர்கள் எவர்கள், உங்களுடைய ஜனத்துக்கு விரோதமா வந்தவங்க, நீங்க காற்றின் புழுதிக்கு சமமாக்குனவங்க, உங்களுடைய அக்னியினால புசல் காற்றினால கலங்க பண்ணின அவர்கள், அந்த அரபு தேசங்கள், அந்த ஜோர்டான், அந்த லெபனான், அந்த சவுதி அரேபியா, அந்த ஈராக், அவர்களே உணரணும். அவர்கள் என்றைக்கும் வெட்டி கலங்கி நாணம் அடைந்து என்ன ஆகணும், அழிந்து போன. சோ இந்த தீர்க்க தரிசனத்துடைய முடிவு நாம பார்த்தோம்னா ஒரு இது ஆக்சுவலா இது ஜெபம், ஆனா அந்த ஜெபம் கேட்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய முடிவு இப்படித்தான். இறுதியில இஸ்ரேலுக்கு விரோதமா வந்திருக்கிற இந்த தேசத்தார் நொறுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு மிகப்பெரிய மாற்றம், அந்த மாற்றம் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். தீர்க்க தரிசன முடிவு என்னன்னா தேவன் இவர் தான் தேவன் அப்படின்னா என்ன பாயிண்ட், இந்த தீர்க்க தரிசனத்துல தேவன் காண்பிக்கிறார் அது நாம பார்க்கணும். அந்த இறுதி முடிவு விளைவு என்னவா அது நாம அங்க பார்க்கணும். ஆனா என்ன விஷயம் இன்னைக்கு நாம சொல்றோம்னா பாருங்க, சோ இந்த காரியங்கள் எல்லாம் இன்னும் அரபு தேசத்துக்கிட்ட என்ன ஆகல, நிறைவேறல. அப்ப கண்டிப்பா இது இனிமேல் தான் நடக்க வேண்டிய ஒரு யுத்தம் பற்றி பேசுது. ஒருவேளை நான் ரொம்ப நேரம் எடுத்திருக்கலாம், ஏன்னா நான் எப்படி வேணாலும் யோசிச்சு பார்த்தாலும் இந்த பாயிண்ட்ஸ் இன்னைக்கு பேசுறது தான் நமக்கு உதவியா இருக்கும், ஒரு கோர்வையா அங்க வரும். ஆனாலும் அடுத்த வாரம் கொஞ்சம் டச் பண்ணி நம்ம பினிஷ் பண்ணலாம். சங்கீதம் 83 இன்னைக்கு என்ன நம்ம பார்த்துருக்கிறோம் சகோதர சகோதரிகளே, சோ சங்கீதம் 83 நம்ம பார்க்கும் போது அது 1948 இஸ்ரேல் ஒரு தேசமா உருவானதுல இருந்து இன்ன வரைக்கும் அவங்களுக்கும் அவங்களை சுற்றி இருக்கிற அரபு தேசங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் எந்த முடிவுக்கு கொண்டு போகுதுன்னா இந்த பிரச்சனை இறுதியான ஒரு யுத்தத்துல முடிவுக்கு வரும். அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவா இருக்கும்னா இஸ்ரேலுடைய விரோதிகள் அழிக்கப்படுவாங்க. அப்படின்னா லிட்டரலா எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்களா நம்ம சொல்ல முடியாது. மாறாக என்னன்னா அவங்க எதிரியா இருக்கிறதுல நினைவாங்க, அழிக்கப்பட்டு போயிட்டு ஒரு தற்காலிகமா இஸ்ரேலுக்கு ஒரு சமாதான சூழ்நிலை வரும். பாருங்க, அவங்க சுதந்திரமானதுல இருந்து இன்ன வரைக்கும் அந்த நிலைமையில், இன்னைக்கு எந்த நிலைமையில தான்னா 2003 சுவர் கட்ட ஆரம்பிச்சு இன்னைக்கு சுவர் கட்டி சுவர் தான் உயரமா நிக்குது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் மத்தியில். முழு பயத்துல இருக்கிறாங்க, கிளியர் பயம். அந்த அந்த சுவருக்கு பேரே என்ன தான் இங்கிலீஷ்ல செக்யூரிட்டி ஃபென்ஸ். அப்படின்னா பாதுகாப்பு சுவர், யார்கிட்ட இருந்து யார் பாதுகாக்கப்படுது? இஸ்ரேலர்கள், இஸ்ரேலின் விரோதி தேசங்களுடைய தாக்குதல்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்கான சுவர். அவங்க இன்னும் அந்த சமாதான நிலைமைக்கு வரல, ஆனால் வரணும். வரும் போதுதான் மதில்கள் இல்லாத பட்டணம் உருவாகும். அப்பதான் எசேக்கியேல் 38 அதிகாரத்தினுடைய தீர்க்க தரிசனம் அங்க நிறைவேறும். சகோதர சகோதரிகளே, அப்போ இதை நாம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். ஆனாலும் ஒரு சின்ன பாகம் பாக்கி இருக்குது, அது அடுத்த வாரம் நாம பார்ப்போம். என்னன்னா இந்த யுத்தம் இனி வரக்கூடிய நாட்கள்ல தான் என்று நாம் எதிர்பார்த்திருக்கும் பொழுது அது எந்த மாதிரி ஒரு முடிவை முடிவுக்கு அது வரும். ஒருவேளை அந்த யுத்தத்துல இஸ்ரேலுடைய சார்பா தேவன் என்ன செய்யலாம்? அந்த இரண்டு உதாரணங்கள் அங்க இருக்குது. இந்த மாதிரி செய்யுங்க பெட்டிஷன் அங்க இருக்கும் பொழுது நாம் ஜஸ்ட் மெடிடேட் பண்றோம், அவ்வளவுதான். இது என்ன மாதிரி முடிவாக அங்க இருக்கும் என்று. நெக்ஸ்ட் இறுதியான அந்த ஒரு மாபெரும் மாற்றம் அந்த ஜனங்களுக்கு வரணும் என்பது கூட அந்த ஜபத்துல ஏறெடுக்கப்பட்ட ஒரு விஷயம். சோ அது கூட எதையும் வந்து தீர்மானமா காண்பிக்கும். அவங்க எல்லாரும் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அது எதுக்கு அறிகுறி? சோ அதை கூட நாம அங்க பார்க்கணும். சோ இன்னைக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்கள் இந்த தீர்க்க தரிசன விஷயத்துல உங்களுக்கு முன்பு நாம் வைக்கிறோம். இதுதான் நாம் சங்கீதம் 83 அதிகார தீர்க்க தரிசனத்தை குறித்து விசுவாசிக்கும் காரியம். இது ஆன்கோயிங் கான்ஃபிளிக் பத்தி பேசுது, அதாவது இஸ்ரேலுக்கு இப்ப நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பற்றி குறிக்குது. இந்த பிரச்சனைகள் ஒரு எதிர்காலத்துல ஒரு யுத்தத்துல முடியும், அது தற்காலிகமா இஸ்ரேலுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும். ஆனா இதுவரைக்கும் அந்த முடிவு நடக்கல, அந்த யுத்தம் நடக்கல, இனிமேல் தான் நடக்கணும் என்பது நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. தேவன் அது எவரும் நாட்கள்ல நமக்கு இன்னும் அருமையா அவருடைய வெளிச்சத்துல காண்பிக்கணும். ஆனா கண்டிப்பா நாம் விழிச்சிருக்கணும் தீர்க்க தரிசனங்களுக்கு. எப்படின்னா அதை செய்திகளை கவனித்து இருக்கணும். இப்படிதான் நாம் அதைய பார்க்க முடியும். அடுத்த முறை நாம் வரும்போது இந்த யுத்தத்தினுடைய என் ரிசல்ட், முடிவு பலன் என்ன, அது நாம பார்க்கலாம். தேவன் தாமே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பதாக. அமேன்.